வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we have now reached the last verses of Hebrews chapter 4.
இப்பொழுது எபிரேயர் 4 அதிகாரம் கடைசி வசனத்திற்கு வந்திருக்கிறோம்.
Hebrews 4 and verse 14.
எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனம்.
Here we read about Jesus Christ as our great high priest.
இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் என்று பார்க்கிறோம்.
Passed through the heavens.
அவர் வானங்களின் வழியாய் போனவர்.
There are three heavens.
மூன்று வானங்கள் இருக்கிறது.
One is the heavens that we can see, the sun, moon and stars.
நட்சத்திரங்களையும் சூரியனையும் காண்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய வானம் தான் முதலாவது வானம்.
And then beyond that, right up on top is the third heaven where God lives.
அதற்கும் மேலாக உயரத்திலே மூன்றாவது வானம் இருக்கிறது, அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
Between that is the second heaven or the heavenlies where Satan and his demons are.
இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்திலே வான மண்டலங்கள் என்று சொல்லக்கூடியதான இரண்டாம் வானம் இருக்கிறது, அங்கே பிசாசும் தூதர்களும் இருக்கிறார்கள்.
He was cast out of the third heaven.
மூன்றாம் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான்.
But not to hell.
நரகத்துக்கு தள்ளப்படவில்லை.
Ephesians 6:12 says he is in the heavenlies.
அவன் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனையில் என்று வாசிக்கிறோம் எபிரேயர் 6 அதிகாரத்திலே.
Revelation we read that one day he will be thrown down to earth. Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே ஒரு நாளிலே பூமிக்கு தள்ளப்பட போகிறான் என்று பார்க்கிறோம்.
Then in chapter 20 he will be cast into the lake of fire.
பிறகு 20 அதிகாரத்திலே அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான் என்று வாசிக்கிறோம்.
Jesus went through the heavens to the third heaven.
ஆகவே வானங்களின் வழியாக அவர் மூன்றாம் வானத்திற்கு இயேசு ஏறிச் சென்றார்.
And he is our high priest at the right hand of the Father.
தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்தார்.
When Jesus went back to heaven,
அவர் பரத்துக்கு ஏறிச் சென்றபொழுது,
he went back with an experience as a man.
ஒரு மனிதனுடைய அனுபவத்தோடு கூட அவர் கடந்து சென்றார்.
Though God being God,
அவர் தேவனாய் இருந்தும்,
he could sympathize with us as human beings.
மனிதர்களாய் இருக்கிற நம்மை பார்த்து அவர் பரிதபிக்க கூடியவராய் இருந்தார்.
Yet we could not understand that he would be able to sympathize if he had not come and been tempted like us.
அவர் இங்கே வந்து நம்மை போல சோதிக்கப்படாதிருந்தாரே ஆனால் அவர் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்வார் என்று நாம் நம்ப முடியாது.
It's only when we have gone through some sorrow that we can help another person who's gone through that sorrow.
நாம் ஒரு துக்கத்தினுடைய கடந்து சென்றால் தான் அப்படிப்பட்ட துக்கத்தை சந்திக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியும்.
See, for example, if someone has lost their only child.
யாரோ ஒருவர் தன்னுடைய ஒரே குழந்தையை இழந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம்.
I'm sure I can go and comfort them.
நான் கண்டிப்பாக போய் அவர்களுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்ல முடியும்.
But someone who has lost an only child will be able to understand that much better. And they will be able to receive greater sympathy from that person than from me.
வேறு ஒருவரும் ஒரே தனக்கு உண்டான ஒரே குழந்தை இழந்து விட்டார்கள், அவர்கள் இவர்களுக்கு போய் நன்றாக ஆறுதல் கூற முடியும். ஏனென்றால் அவருடைய காரியங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறபடினாலே தான்.
Better than me.
என்னை காட்டிலும் அவர்கள் இவருடைய வேதனை நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.
Although God could understand our struggles and sympathize with us.
நம்முடைய போராட்டங்களை புரிந்து கொண்டு நம்முடைய நம்மோடு கூட பரிதபிக்க கூடிய தேவன் இருந்தாலும் கூட,
when he came as a man and was tempted like us,
அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்து நம்மை போல
சோதிக்கப்பட்டபடியே
நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்காக பரிதபிக்க கூடியவராக இருக்கிறார்
என்று வாசிக்கிறோம்.
சோதனையை ஜெயிப்பது என்பது எவ்வளவு போராட்டமான காரியம் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல
சோதிக்கப்பட்டார்.
எல்லாவற்றும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
சோ வி ஹாவ் சம்மன் ஹூ ஃபேஸ்ட் எவ்ரி டெம்டேஷன் தட் வி ஃபேஸ் இன் அவர் லைஃப்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்த ஒரு நபர் நமக்கு இருக்கிறார்.
He didn't face every circumstance.
எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சந்திக்கவில்லை.
He did not face angry drivers on a road.
ஒரு சாலையிலே கோபமாக ஓட்டுகிற வண்டி ஓட்டுகிற டிரைவர்களை அவர்
சந்திக்கவில்லை.
ஒரு குடிகார தகப்பன் அவர் தகப்பனை அவர் சந்திக்கவில்லை.
சர்கம்ஸ்டான்சஸ் வர் ஆல் டிஃபரண்ட்.
சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவரிடத்தில் மட்டுமல்ல நம்ம எல்லாருக்குமே சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது.
But we are all tempted in the same way even though we don't have the same circumstances.
அதே சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட ஒரே விதத்திலே நாம் எல்லாரும் சோதிக்கப்படுகிறோம்.
I never had a drunken father but I face the same temptations that anybody else who has a drunken father faces.
எனக்கு ஒரு குடிகார தகப்பன் இல்லை, ஆனால் குடிகார தகப்பன் சந்திக்கிற அதே பிரச்சனைகளை சோதனையும் நானும் சந்திக்கிறேன்.
Because we have the same flesh.
என்றால் நமக்கு அதே மாம்சம் தான் இருக்கிறது.
And God allowed Jesus to be tempted in all points just like us.
நம்மை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்படும்படியாய் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுமதித்தார்.
Now we don't have to analyze that.
நாம் அதிலே போய் பெரிய ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை.
Because it's impossible for us to analyze.
ஏனென்றால் அதிலே ஆராய்ச்சி செய்வது என்பது அது கூடாத காரியம்.
We believe that Christ died for our sins. We don't analyze it.
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நம்புகிறோம். அதை போய் நாம் ஆராய்ச்சி செய்வதில்லை.
We believe God's word is true when it says Jesus was tempted exactly like us.
அதே போல நம்மை போலவே இயேசு சோதிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது வேத வசனம் சத்தியம் என்பதை நாம் நம்புகிறோம்.
But he did not sin.
ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை.
Which means he felt the pull of temptation and he overcame it.
அந்த சோதனுடைய அந்த இழுப்பை அவர் சந்தித்தார், ஆனாலும் அதை மேற்கொண்டார்.
He overcame through the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே இதை ஜெயித்தார்.
He overcame because the grace of God was upon him, like it says in Luke 2:40.
லூக்கா 2:40 சொல்லப்பட்டது போல தேவனுடைய கிருபை அவர் மீது இருந்தபடியினாலே அவர் ஜெயித்தார்.
And Romans 6:14 says, if the grace is upon us, we will also overcome sin.
கிருபை நம் மீது இருந்தால் நாமும் கூட பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று ரோமர் 6:14
வாசிக்கிறோம். And since he has overcome,
அவர் ஜெயித்தபடியினாலே,
He says, let us therefore, Hebrews 4:16, draw near to the throne of grace.
நாம் இந்த கிருபாசனத்தண்டிலே தைரியமாய் சேரக்கடுவோம் என்று 4:16 எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
That we can receive mercy from God for our past failures.
நம்முடைய கடந்த கால தோல்விக்காக தேவனிடத்தில் இரக்கத்தை பெற முடியும்.
And find grace to help us in our time of need.
நம்முடைய தேவையுள்ள நேரங்களிலே உதவி செய்யும்படியாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
Mercy and grace are two different things.
கிருபையும் இரக்கமும் இரண்டு வித்தியாசமான காரியங்கள்.
Mercy refers to the forgiveness of our past sins.
நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதை இரக்கம் சித்தரிக்கிறது.
Grace is God's help to help us when we are tempted.
நாம் சோதிக்கப்படும் பொழுது தேவன் அனுப்புற உதவிதான் கிருபை.
So mercy relates to the past and grace to the future.
ஆகவே இரக்கம் கடந்த காலத்தை சம்பந்தப்பட்டது, கிருபை என்பது எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது.
We can say mercy is a part of grace.
கிருபை இரக்கம் என்பது கிருபையின் ஒரு பகுதி என்று சொல்லலாம்.
Like it says, we have forgiveness of sins according to the riches of his grace.
அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு என்று வாசிக்கிறோம்.
So the forgiveness of sins, that mercy is a part of grace.
ஆகவே பாவ மன்னிப்பாகிய இரக்கம் என்பது கிருபையின் ஒரு பகுதிதான்.
It's like one room in this massive mansion called grace.
கிருபை என்கிறதன பெரிய பங்களாவிலே காணப்படுகிற ஒரு அறையை போல அந்த இரக்கம் காணப்படுகிறது.
And all that people had in the Old Testament was mercy.
பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு கிடைத்த எல்லாமே இரக்கம் தான்.
Grace came through Jesus Christ, we read in John 1.
யோவான் 1 அதிகாரத்திலே கிருபையானது இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின என்று வாசிக்கிறோம்.
Something new came which man did not have before.
இதற்கு முன்பாக மனிதனுக்கு கிடைத்திராத ஒரு காரியம், புதிய ஒரு காரியம் மனிதனுக்கு
கிடைத்தது. Grace is the ability to help us to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய திறமை தான் கிருபை.
Luke 2:40 says Jesus had it.
இயேசுக்கு அந்த கிருபை இருந்தது என்று லூக்கா 2:40
And now he offers it to us.
இப்பொழுது அதை நமக்கும் தருகிறார்.
The Holy Spirit is called the Spirit of grace.
பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார்.
The Spirit that communicates grace to us.
கிருபையை நமக்கு அளிக்கக்கூடிய அந்த ஆவியானவர்.
It says here when we are tempted let's go to the throne of grace and get mercy first.
ஆகவே நாம் சோதிக்கப்படும் பொழுது அந்த கிருபாசனத்தினிலே நெருங்கி முதலாவது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம்.
And ask for grace to help us in the moment we are tempted.
நாம் சோதிக்கப்படுகிற அந்த நேரத்திலே உதவி செய்யும்படியாக கிருபையை கேட்போம்.
It's something like Peter when he was sinking in the water he said Lord save me.
பேதுரு தண்ணிலே முழுக ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பேதுரு
கேட்டபோல. And the Lord stretched out his hand and saved him immediately.
ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உடனடியாக அவனை ரட்சித்தார்.
And that is what God will do for anyone who says Lord save me.
ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் தேவன் இதை தான் செய்ய முடியும்.
So this high priest we read in chapter 5.
ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த பிரதான ஆசாரியரை குறித்து
வாசிக்கிறோம். Says here just like the old testament high priests were taken from among men.
பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசாரியர்கள் மனிதரிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது போல.
And because he is himself beset with weakness he can guide those who are misguided.
அவரே பலவீனமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறார்.
And no one can take this honor unto himself except the one who is called of God, verse 4.
நான்காம் வசனத்திலே தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை.
He says even Jesus humbled himself and though he was God he did not take this honor unto himself.
இயேசுவே தேவனாக இருந்தும் கூட இந்த கனத்தை அவராக எடுத்துக்கொள்ளவில்லை, தம்மை தாமே அவர் தாழ்த்தினார்.
Submitted to his father who said today you are my son I have begotten you.
இன்றைக்கு நீ என்னுடைய குமாரனாய் இருக்கிற நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று சொல்ல தேவனுக்கு அடங்கியிருந்தார்.
You are a priest according to the order of Melchizedek.
மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி நீர் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று பிதாவான சொல்லி இருக்கிறார்.
Melchizedek was a priest who came and met Abraham in Genesis chapter 14.
ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே மெல்கிசேதேக் என்பவன் அவன் ஆதாமை ஆபிரகாமை சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கிறார்.
There was another priesthood that God appointed, the priesthood of Levi after the law was given.
பிரமாணமானது கொடுக்கப்பட்ட பிறகு லேவியர் என்னதான ஒரு ஆசாரியத்துவத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்.
Melchizedek came before that.
ஆனால் மெல்கிசேதேக்கு மெல்கிசேதேக்கு என்பது அதுக்கு முன்பதாகவே வந்தவன்.
He was not appointed by any man.
அவன் இந்த மனிதனாலும் நியமிக்கப்படவில்லை.
He was a priest of God.
அவன் தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான்.
And he came and blessed Abraham.
அவன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான்.
Protected him.
அவனை பாதுகாத்தான்.
And we read here that Jesus Christ is called a priest after that order.
அந்த முறைமையின்படி இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம்.
Then it tells us that when Jesus was on the earth,
இயேசு பூமியிலே இருந்தபொழுது,
not just on the last day when he was in Gethsemane,
கெத்செமனே தோட்டத்திலே கடைசி நாளிலே அவர் இருந்தபொழுது என்று மட்டுமல்ல,
in the days of his flesh,
அவர் மாம்சத்திலிருந்த நாட்களிலே,
he offered up prayer and supplication with loud crying and tears to the one who was able to save him from death.
மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வாசிக்கிறோம்.
So that means that Jesus prayed with loud crying and tears throughout his earthly days.
அவருடைய பொருள் என்னவென்றால் பூமிக்குரிய வாழ்க்கை முழுதுமாக இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார்.
It says here not in the last day of his flesh but in the days of his flesh.
அவர் மாம்சத்திலிருந்து கடைசி நாளிலே என்று சொல்லப்படவில்லை, அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Why did he pray with loud crying and tears?
ஏன் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டியிருந்தது?
See, prayers and tears are a sign of weakness.
ஜெபமும் கண்ணீரும் ஒரு பலவீனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது.
People cry because they are weak.
பலவீனமா இருக்கிறபடினாலேதான் ஜனங்கள் அழுகிறார்கள்.
They cry for help.
உதவிக்காக அழுகிறார்கள்.
And prayer is also a cry for help.
ஜெபமும் கூட உதவிக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு அழுகையா இருக்கிறது.
We pray loudly and cry loudly when we are desperate for help.
உதவி கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற பரிதாபமான சூழ்நிலை வரும்பொழுது நாம் பலத்த சத்தத்தோடு கூட அழுகிறோம், ஜெபிக்கிறோம்.
Where do you see a woman desperately going and asking a governor or a chief minister please help me?
ஒரு கவர்னரோ அல்லது முதல் மந்திரியோ இருக்கும் பொழுது ஒரு பெண் எப்பொழுது போய் அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்?
Weeping and crying.
அழுது கதறி ஏதாவது ஒன்றை கேட்பாளா?
She must be in some desperate need.
அப்படி ஒரு ஸ்திரீ கதறி கேட்கிறாள் என்று சொன்னால் உண்மையாலுமே அவருடைய தேவை பயங்கரமா இருக்கிறது.
You don't normally see strong men crying like that.
வலிமையான ஆண்கள் அப்படி அழுவதை நாம் பார்க்க முடியாது.
But it says Jesus prayed with loud crying and tears.
ஆனால் இயேசுவோ பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று
பார்க்கிறோம். And what was the substance of his request?
அவருடைய விண்ணப்பத்தினுடைய கருப்பொருள் என்ன?
Father, save me from spiritual death.
பிதாவே ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை ரட்சியும்.
It can't be physical death because Jesus never prayed to be saved from physical death.
சரீரப்பிரகாரமான மரணமா இருக்க முடியாது, ஏனென்றால் ஒரு காலம் சரீரப்பிரகாரமான மரணத்திலிருந்து ரட்சியும் என்று ஆண்டவர் ஜெபிக்கவில்லை.
And even martyrs have never prayed they should be saved from physical death.
இரத்த சாட்சிகள் கூட இந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபித்ததில்லை.
That's one reason.
இது ஒரு காரியம்.
And the other is it says here his prayer was heard.
இன்னொரு காரணம் என்னவென்றால் அவருடைய ஜெபமானது கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
If he was praying to be saved from physical death then his prayer was not heard.
சரீரப்பிரகாரமான மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற ஜெபம் கேட்கப்பட்டிருந்ததே ஆனால் அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை.
There are only two types of death.
இரண்டு விதமான மரணங்கள்
தான் இருக்கு. Physical and spiritual.
சரீரப்பிரகாரமான மரணம், ஆவிக்குரிய மரணம்.
So it's obvious that Jesus prayed to be saved from spiritual death.
ஆகவே ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தான் தம்மை ரட்சிக்க முடியாய் இயேசு ஜெபித்தார் என்பது வெளியரங்கமாய் தெரிகிறது.
The Bible says sin when it is finished brings death.
பாவம் பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது.
So Jesus was saying there should not even be a smell of spiritual death in me.
என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணத்தினுடைய வாசனை கூட காணப்படக்கூடாது என்று இயேசு
சொல்கிறார். I want to remain in spiritual life all the time.
எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஜீவனிலேயே நான் காணப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார்.
And for that he had to pray with loud crying and tears.
இதற்காக அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டியதாக இருந்தது.
Because the pressure of temptation was so strong.
ஏனால் சோதனையுடைய அந்த அழுத்தமானது மிகவும் வலிமுள்ளதாய் காணப்படுகிறது.
I believe that Jesus was tempted much more than we are.
நம்மை காட்டிலும் அதிகமாக இயேசு சோதிக்கப்பட்டார் என்று தான் நான் நம்புகிறேன்.
I can prove that to you.
அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும்.
For example, we who have lived in India in very dirty surroundings.
இந்தியாவிலே அசுத்தமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are used to a certain amount of dirt.
நாம் ஒரு சில அழுக்குகளிலே பழக்கப்பட்டு விட்டோம்.
We are used to cockroaches and lizards in our houses.
நம்முடைய வீடுகளிலே கரப்பான் பூச்சிகளும் பல்லிகளும் சகஜமாக ஓடுகிறது.
We don't get shocked when we see that.
அதை பார்த்த உடனே நாம் அதிர்ச்சி அடைவதில்லை.
But if we see a dirty toilet in a bus stand or something we may shrink back.
ஆனால் ஒரு பஸ் நிலையத்திலே அசிங்கமான ஒரு கழிவறையை பார்க்கும் பொழுது நாம் மூஞ்சி சுளிக்கிறோம்.
But a person from a slum who's lived dirtier than us he won't even shrink back from there.
ஆனால் நம்மை காட்டிலும் மிகுந்த மோசமான சேரி பகுதியிலே வாழக்கூடிய ஒரு மனிதன் அப்படி ஒரு அசுத்தமான கழிவறையை பார்க்கும் பொழுது முகம் சுளிக்க மாட்டான்.
That's not a problem for him, but it is a problem for us.
அவனுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்காது, ஆனா நமக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும்.
Now think of someone who has come from some western country where they have lived at a very high standard of hygiene.
மேலை நாடுகளிலே மிகவும் உயரமான துப்புரவான தரத்திலே வாழ்ந்த ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக்
கொள்வோம். People have never seen a cockroach or a lizard inside their house at any time in their life.
தங்களுடைய வாழ்நாள் முழுதுமாக வீட்டிலே கரப்பான் பூச்சியோ பல்லியோ பார்த்திராத மக்கள்.
Imagine if they come to one of our houses and see cockroaches and lizards.
நம்முடைய வீடுகளிலே ஒன்றுக்கு வந்து அங்கே கரப்பான் பூச்சிகளையும் பல்லிகளையும் பார்க்கிறார்கள்.
They'll find it more difficult than us to live there.
நம்மை காட்டிலும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்வது மிகவும் கடினமாக
இருக்கும். Because their standard is so high.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தரமானது உயர்ந்து காணப்படுகிறது.
Apply that to Jesus coming to this earth.
இப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு இந்த காரியத்தை பொறுத்து
பாருங்க. From heaven.
பரலோகத்திலிருந்து.
We are born here, we are used to this sin.
நாம் இங்கேயே பிறந்து இந்த பாவத்தின் காரியங்களில் பழக்கப்பட்டு
போயிட்டோம். We have committed so many sins in our life that we have become familiar with sin.
நாம் எவ்வளவு பாவங்களை செய்து பாவங்களிலே மிகவும்மாய் பழக்கப்பட்டு போய்விட்டோம்.
We are like people who got scorpions and snakes and lizards crawling all over and we are not bothered.
ஆகவே நம்முடைய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் பல இடங்களிலே தேள்களும் பாம்புகளும் கரப்பான் பூச்சிகளும் பூந்து விளையாடுகிறது. அதிலே வாழ்ந்து நாம் ஒன்றை உணர்வதில்லை.
Jesus came from such a pure background.
ஆனால் இயேசு மிகவும் துப்புரவான சுத்தமான ஒரு பின்னணியிலிருந்து வருகிறார்.
Any small thought of sin is a terrible thing.
சிறு பாவத்தை குறித்ததன எண்ணமே பயங்கரமான காரியமா இருக்கிறது.
For him temptation was much stronger.
ஆகவே தான் அவருக்கு சோதனை வரும்பொழுது அது வலிமையானதா இருக்கும். நம்மை காட்டிலும்.
And he didn't even want a smell of it.
அதனுடைய ஒரு வாசனை கூட காணப்படக்கூடாது என்று
விரும்பினார். That's why he prayed with loud crying and tears.
ஆகவே தான் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார்.
There are very few Christians who pray with crying for freedom from sin.
பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே என்று கண்ணீரோடு கூட கதறுகிற பரிசுத்தவான்கள் வெகு சிலர் தான்
இருக்கிறார். In fact, there are very few Christians who even after their sin weep and pray and ask God to forgive.
சொல்ல போனால் பாவம் செய்த பிறகு அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற கிறிஸ்தவர்களே மிக குறைவுதான்.
And that is why there are very few Christians who live in victory over sin.
ஆகவே தான் மிக சொற்பமான கிறிஸ்தவர்களே பாவத்தின் மீது ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறார்கள்.
So it says Jesus prayed with loud crying and tears.
ஆக பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லும்போது
shows how serious he was.
அவர் எவ்வளவு
not displeasing the father in any area.
எந்த ஒரு பகுதியிலும் பிரியா பிதாவை பிரியப்படுத்தாமல் இருக்க கூடாது என்பதிலே கருத்துள்ளவராய் இருந்தார்.
And although he was a son, it says in verse 8.
எட்டாம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தார்.
In all those temptations he had to learn obedience.
அந்த எல்லா சோதனைகளுக்குள்ளாக அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாக
இருந்தது. All that he suffered.
அவர் பாடுபட்ட சகல பாடுகள் மூலமாகவும்
just like a person coming from a hygienic surrounding suffers if he has to live in a dirty room.
ஒரு துப்புரவான ஒரு வாழ்க்கை தரம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற ஒருவர் அசுத்தமான ஒரு அறையிலே வாழ்வதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கும்
போல a lot just by living on this earth.
இந்த பூமியிலே வாழ்வதன் மூலமாகவே இயேசு எவ்வளவு பாடுபட்டார்.
Because sin was all over.
ஏனென்றால் பாவமானது மலிந்து பல பரவி காணப்பட்டது.
And here he suffered and he learned to obey the Father in everything.
இங்கே அவர் பாடுபட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்.
And thus having been made perfect means he completed his education.
இப்படி அவர் பூர்ணரான பின்பு என்றால் அவருடைய படிப்பினையை முடித்த பிறகு
that means he was tempted in every point and thus he completed his education.
அவர் எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டு தம்முடைய படிப்பை முடித்து விட்டார்.
When he said it is finished.
அது முடிந்தது என்று சொல்லும்போது
all temptations were finished.
எல்லா சோதனைகளும் முடிந்து விட்டது.
And finally on the cross our punishment for our sin was also finished.
கடைசியாக அந்த சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனை முடிந்து விட்டது.
He had completed that education.
அந்த படிப்பினை அவர் முடித்து விட்டார்.
And now he has become a professor in the same college to teach obedience to other people.
இப்பொழுது மற்றவர்களுக்கும் அதே கீழ்ப்படிதலை கற்று கொடுக்கும்படியாக ஒரு கல்லூரியிலே பேராசிரியர் போல மாறிவிட்டார்.
One who has gone in the same way,
இதே வழியிலே சென்று
overcome everything,
எல்லாவற்றையும் ஜெயித்தவர்,
and now can tell us how we can overcome.
இப்பொழுது நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை அவர் கற்று கொடுக்க முடியும்.
Now he couldn't tell us that unless he had the same body like ours and was tempted like us.
நம்மை போலவே சரீரத்தை அவருக்கு இல்லாதிருந்தால் நம்மை போல சோதிக்கப்படாதிருந்தால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது.
And he says concerning this,
இதை குறித்து அவர் சொல்கிறார்.
We verse 11, it's very hard to explain, but there's a lot that we want to say, but we can't say it to you because you're dull of hearing.
நீங்கள் எல்லாரும் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே இதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கிறது என்று சொல்கிறார்.
Because the time has come and you should have been teachers, but you're not teachers, you're still drinking milk.
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற வேண்டிய நீங்கள் இன்னுமாய் போதகராய் இல்லாதபடிக்கு நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று சொல்கிறார்.
See, babes are those who are not accustomed, verse 13, to the word of righteousness.
குழந்தைகள் யார் என்று சொன்னால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்கள்.
Babes are only accustomed to the word of forgiveness.
குழந்தைகள் மன்னிப்பதற்கேற்ற வசனத்திலே பழக்கமுள்ளவர்கள்.
They don't know what it is to live a righteous holy life.
நீதியான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்றால் என்ன என்பதை அறியாதவர்கள்.
Solid food verse 14 is for the mature who because of practice have their senses trained to discern good and evil.
ஆனால் 14 வசனத்திலே பார்க்கிறது போல பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யக்கூடிய ஞானமுள்ளவர்களுக்காக இருக்கிறது.
We can never become mature if we don't have a desire to become mature.
நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாதபடிக்கு நாம் வளர முடியாது.
Babes are also compared in chapter 6 verse 1 to those who lay a foundation for a house and don't build the rest of the house.
ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல குழந்தைகள் யார் என்று சொன்னால் அஸ்திவாரத்தை மட்டும் போட்டு முடித்துவிட்டு மேலே கட்ட முடியாதவர்கள்.
But mature people are those who build the superstructure also.
முதிர்ச்சி அடைந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த அஸ்திவாரத்துக்கு மேலாக உள்ள அமைப்பையும் கட்டுகிறவர்கள்.
He says we must go beyond the elementary teaching about Christ, verse 1 of 6, chapter 6.
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும்
என்று பார்க்கிறோம். Press on to maturity.
நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோம் என்று பார்க்கிறோம்.
What is the elementary teaching about Christ?
கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்கள் என்ன?
Repentance,
மனம் திரும்புதல்,
faith,
விசுவாசம்,
baptisms in water and the Holy Spirit,
தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம்,
laying on of hands, that is spiritual gifts,
கைகளை வைக்குதல் என்கிற ஆவிக்குரிய வரங்கள்,
and the final judgment where we are raised from the dead.
மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழக்கூடியதன கடைசி நியாயத்தில்.
Those who believe in all this, we can say have laid a foundation.
இவைகளை நம்புகிறவர்கள் அஸ்திவாரத்தை போட்டு விட்டார்கள் என்று நாம் சொல்லலாம்.
But beyond this, we have to press on to maturity, build the superstructure.
இதையும் கடந்து நாம் பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டும், மேல் உள்ள அமைப்பை கட்ட வேண்டும்.
So it's important that all of us go beyond the simple message of forgiveness of sins and the baptism in the Holy Spirit.
ஆகவே இந்த எளிய மூல உபதேசங்களாகிய பரிசுத்த அபிஷேகம் மனந்திரும்புதலை கடந்து நாம் செல்ல வேண்டும்.
And if we don't do this,
the
great danger is that we shall backslide.
அங்க இருக்கக்கூடிய பெரிய அபாயம் என்னவென்றால் நாம் பின்வாங்கி போய்விட
முடியும். You can't stand still in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலையாக நிற்க முடியவில்லை என்றால்
you either press on or go down.
நீங்கள் ஒன்று முன்னேக்கு செல்ல முடியும் அல்லது இல்லாவிட்டால் கீழ் நோக்கி வருவீர்கள்.
It's like an aeroplane.
ஒரு விமானத்தை போல.
You know an aeroplane can't stand still in the sky.
ஒரு விமானமானது நடு வானத்திலே நிற்க முடியாது.
If it's not moving forward, it's coming down.
அது முன்னேறி செல்லவில்லை என்று சொன்னால் அது கீழே நோக்கி வருகிறது என்று அர்த்தம்.
So we got to press on to perfection.
ஆகவே தான் நாம் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும்.
And it says in verse 4 onwards,
நான்காம் வசனத்தில்
இருந்து பார்க்கும் போது, impossible for those who were once enlightened and have tasted the heavenly gift if they fall away to renew them again to repentance.
தேவனுடைய நல்வார்த்தை ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ரிசீவார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் மனம் திரும்புவதற்கு எதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று 5, 6, 7
வசனங்கள்.
இங்கே ஜனங்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்துவிட முடியும் என்பதை குறித்து
பேசுகிறார்.
கண்டிப்பாக விசுவாசிகள்
தான்.
பரலோகத்தினுடைய பலன்களை
partakers of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினுடைய காரியத்திலே பங்கு பெற்றவர்கள்,
New Testament believers,
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்,
tasted the word of God,
தேவனுடைய வார்த்தையை ருசித்தவர்கள்,
and then they fall away.
பிறகு அவர்கள் விழுகிறார்கள்.
Now some people say believers can never fall away.
சிலர் என்ன சொல்கிறார்கள், விசுவாசிகள் ஒரு காலம் பின்வாங்கி போக முடியாது
என்று. Because they don't believe the Bible.
ஏனென்றால் அவர்கள் வேதத்தை நம்புவதில்லை.
A lot of people are being deceived by that teaching.
அநேகர் இப்படிப்பட்ட போதனையினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
You see, if you fall away and you remain in that condition,
நீங்கள் பின்வாங்கி போய் அந்த நிலையிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால்,
then it is impossible to renew you again to repentance.
உங்களை மனம் திரும்புவதற்கு எதுவாக புதுப்பிக்கிறது என்பது கூடாத காரியம்.
Because as long as you are in that position, you are crucifying the Son of God a second time.
ஏனென்றால் அந்த நிலையிலே நீங்கள் இருக்கும் பரியந்தமும் நீங்கள் குமாரன் இரண்டாவது முறை சிலுவை அறிகிறீர்கள்.
You are despising the forgiveness of sins which he purchased on the cross.
சிலுவையிலே அவர் உங்களுக்கு என்று விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின காரியத்தை நீங்கள் அற்பமா எண்ணுகிறீர்கள்.
And you are like ground that receives the blessing or rain of God and instead of producing fruit produces thorns and thistles, verse 8.
தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்துவிட்டு நல்ல பலனை கொடுக்காதபடிக்கு முள்களையும் முள்பொண்டிகளையும் முளைப்பிக்கிற நிலத்தை போல அவர்கள் இருக்கிறார்.
But he says,
ஆனாலும் அவர் சொல்கிறார்,
I don't believe that that will happen to you. We believe better things about you in verse 9.
உங்களுக்கு இது நடக்கும் என்று நான் நம்பவில்லை, உங்களுக்கு மேன்மையான காரியம் நடக்கும் என்று 9 வசனத்திலே சொல்கிறார்.
Because you have cared for God's saints and I believe that you want to please him.
பரிசுத்தவான்களுக்காக அவர் ஊழியம் செய்ததினாலே தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
And then he encourages them not to be sluggish, verse 12, but to add patience to their faith in order to inherit the promises.
11 வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்வதற்கு நீங்கள் விசுவாசத்தினாலே பொறுமையோடு கூட அதை பின்பற்ற வேண்டும்.
And he takes the example of Abraham.
ஆபிரகாம் என்கிற மாதிரியை அவர் சொல்கிறார்.
Who God gave him a promise.
அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.
Saying, I'll bless you, I'll multiply you.
நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்.
But it took him 25 years to get the son through whom that promise would be fulfilled.
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு மகனை பெறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆனது.
He patiently waited, verse 15.
15 வசனம், அவன் பொறுமையோடு கூட காத்திருந்தான்.
Faith was not enough, he needed patience as well.
ஆகவே அவனுக்கு விசுவாசம் மட்டும் போதுமானதா இல்லை, அவனுக்கு பொறுமையும் அவசியமாயிருந்தது.
And he says God swore to him and promised.
தேவன் அவனுக்கு ஆணையிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
In the same way God has promised us also.
இதே போல தேவன் நமக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
It is impossible for God to lie, verse 18.
18 வசனத்திலே பொய்யுரையாத தேவன் என்று வாசிக்கிறோம்.
So we can have a strong encouragement.
ஆகவே நமக்கு வலுவான ஒரு புத்தி மதி இருக்கிறது.
That the God who fulfilled that promise to Abraham will fulfill the promise to us also.
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றின அதே தேவன் நமக்கும் அந்த வாக்குத்தத்தை
நிறைவேற்றுவார். And our hope, he says, is like an anchor that we have dropped.
நம்முடைய நம்பிக்கையானது அங்கே பாய்ச்சப்பட்ட ஒரு நங்குரத்தை போல இருக்கிறது.
இன்சைட் தி மோஸ்ட் ஹோலி பிளேஸ், இன்சைட் தி வேல்,
அங்கே திரைக்குள்ளாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போனதான ஒரு நங்குரமாக இருக்கு.
Where Jesus has entered as a forerunner.
நமக்கு முன்னோடினவராக இயேசு அதற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்.
So let's follow his example.
ஆகவே அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றுவோம்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have reached the last verse of Hebrews chapter 6.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாட தொடரிலே எபிரேயர் 6 அதிகாரம் கடைசி வசனத்திற்கு நாம் வந்திருக்கிறோம்.
Here we read that Jesus has entered within the veil as a forerunner for us.
இங்கே இயேசு நமக்கு முன்னிருந்தவராக பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
The veil refers to the veil between the holy place and the most holy place in the temple.
இந்த திரை என்பது ஆலயத்திலே உள்ளதான பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே வருகிறதை குறிக்கிறது.
The most holy place was the place where God dwelt in Old Testament time.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் வாசமணியின இடமாகத்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்பட்டது.
No one could go there.
அங்கே யாருமே போக முடியவில்லை.
Because of this veil.
ஏனென்றால் அங்கே ஒரு திரை காணப்பட்டது.
We read in Hebrews 10 verse 20 that this veil symbolized man's flesh.
இந்த திரையானது மனிதனுடைய மாம்சத்தை குறிக்கிறது என்று எபிரேயர் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
That's what hindered man from fellowship with God.
மனிதன் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு இந்த காரியம் தான் தடையாக நின்றது.
So this flesh needs to be crucified.
ஆகவே இந்த மாம்சமானது சிலுவையில் அறையப்பட வேண்டியிருந்தது.
Jesus died on the cross.
இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது
that veil was rent in two.
இந்த திரைச்சீலானது இரண்டாக கிழிக்கப்பட்டது.
God condemned sin in the flesh.
தேவன் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாய் தீர்த்தார்.
As we read in Romans 8:3.
ரோமர் 8:3 வாசிக்கிறது போல.
The veil was torn from the top to the bottom.
மேலிருந்து கீழாக அந்த திரையானது கிழிந்தது.
It's not a work of man.
அது மனிதனுடைய வேலை அல்ல.
It's a work of God.
அது தேவனுடைய வேலை.
God condemned sin in the flesh of Christ when he hung on the cross.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும்பொழுது அந்த மாம்சத்திலே தேவன் பாவத்தை ஆக்கணைக்குள்ளாய்
தீர்த்தார். And that opened the way.
இது அந்த வழியை திறந்தது.
For us to come straight so into the most holy place to meet with our father face to face.
நம்முடைய பிதாவை முகமுகமாய் தரிசிக்கும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் போகும்படியாக ஒரு வழி அது உண்டு
பண்ணியது. Jesus entered there as a forerunner.
ஆகவே இயேசு முன்னோடினவராக நமக்கு முன்பாக அங்கே பிரவேசித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
There are many titles of Jesus in scripture.
வேதத்திலே பல பெயர்கள் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
He is the way, the truth and the life.
அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
He is the resurrection and the life.
அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார்.
He is the light of the world.
உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார்.
He is the door.
அவரை வாசலாய் இருக்கிறார்.
He is a good shepherd.
நல்ல மேய்ப்பர்.
He is a savior.
இரட்சகர்.
He is Lord.
ஆண்டவர்.
Most Christians know all these titles of Jesus.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த இயேசுவின் பெயர் எல்லாம் தெரியும்.
But very few know this one, forerunner.
முன்னோடினவர் என்கிறதான இந்த பெயரை ஒரு சிலர் தான் அறிந்திருக்கிறார்கள்.
And if you are born again, this is probably the most important title of Jesus that you need to know.
நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறியக்கூடிய முக்கியமான ஒரு பெயர் முன்னோடி.
Forerunner means one who is running a race in front of you.
முன்னோடினவர் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக அந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்.
That is one of the great themes of Hebrews.
எபிரேயனுடைய கருப்பொருள் இதுதான்.
That Jesus ran exactly the same race you are running in front of you.
இன்றைக்கு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அதே ஓட்டத்தை உங்களுக்கு முன்பதாகவே இயேசு ஓடிக்கொண்டிருக்கிறார்.
And so we can follow him.
ஆகவே நாம் அவரை பின்பற்ற
முடியும். Inside the veil.
திரைக்குள்ளாக.
If we walk the same way he walked,
அவர் நடந்த அதே வழியில் நாமும் நடந்தால்,
that is taking up the cross and denying ourselves,
சிலுவையை சுமந்து நம்மை நாமே வெறுத்து,
we can fellowship with the Father.
நாம் பிதாவோடு கூட ஐக்கியப்பட முடியும்.
See, every time we are tempted,
நாம் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும்,
we are faced with a choice.
நமக்கு ஒரு தேர்ந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாகும்.
You want to please yourself,
உங்களை நீங்களே பிரியப்படுத்தலாம்,
or you want to please God,
அல்லது நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா?
You choose to please yourself,
உங்களை நீங்களே பிரியப்படுத்த தேர்வு செய்வீர்களானால்,
you stay this side of the veil and you cannot have fellowship with God.
நீங்கள் திரைக்கு பின்னாகவே காணப்படுவீர்கள், நீங்கள் ஒரு காலம் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது.
But if you choose to deny yourself,
நீங்கள் உங்களையே வெறுத்து தீர்மானம் பண்ணி,
that is walking the way Jesus went.
அது இயேசு நடந்த வழியிலே நடப்பது.
Then you go through the veil and you have fellowship with God.
அப்படி நீங்கள் திரைக்குள்ளாக போய் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும்.
And you know him face to face.
நீங்கள் அவரை முகமுகமாய் அறிய முடியும்.
And when you know him, you become strong.
அறியும் பொழுது நீங்கள் வலிமையுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்.
So this is the way that Jesus has opened for us.
ஆகவே இந்த வழியை தான் இயேசு நமக்காக திறந்திருக்கிறார்.
And it's called a new and living way.
அது புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அது அழைக்கப்படுகிறது.
And Jesus is also called here a high priest after the order of Melchizedek.
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரக்கூடிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார்.
In chapter 7 we read more about that.
நாம் இதை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம்.
Melchizedek was a king and a priest.
மெல்கிசேதேக்கு அவன் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்தான்.
See, he was the only person in the Old Testament who was a king and a priest.
இவர் ஒருவர் மட்டுமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த ஒரே நபர்.
There was a law in Israel that no king could be a priest and no priest could be a king.
இஸ்ரவேலிலே உள்ள பிரமாணம் என்னவென்றால் எந்த ராஜாவும் ஆசாரியனாய் இருக்க முடியாது, எந்த ஆசாரியனும் ராஜாவாய் இருக்க முடியாது.
When Saul tried to be a priest, he lost the kingdom.
சவுல் ஆசாரியனாய் இருக்க முயற்சித்த பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான்.
When Uzziah tried to be a priest, King Uzziah tried to be a priest, he got leprosy.
உசியா ராஜா ஆசாரியனாய் இருக்க முயற்சித்த பொழுது அவனுக்கு தொழுநோய் வந்து
விட்டது. But long before the Lord, here was this man Melchizedek who was a king and a priest.
ஆனால் இந்த பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு வேக முன்னதாகவே ஒரு மனிதர் இருந்தார், அவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும்
இருந்தார். And he came and blessed Abraham.
அவன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.
And he is a forerunner, he is a type of Christ.
அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார்.
And he says in verse 3 that he is like the son of God in the sense there is no record of his genealogy in the book of Genesis.
ஆதியாகமத்தில் அவருடைய வம்சம் வரலாறு கூறப்படவில்லை, ஆகவே அவர் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
If you read the book of Genesis,
ஆதியாகம புத்தகத்தின் வாசித்தால்
you can see the genealogy of every single person there right up to Adam.
ஆதாம் வரை உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வம்ச வரலாறும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
Every important person.
ஒவ்வொரு முக்கியமான நபருடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது.
But Melchizedek,
ஆனால் மெல்கிசேதேக்,
there is no record of his genealogy.
அவருடைய வம்ச வரலாறு அங்கே சொல்லப்படவில்லை.
And that is why it says there is no record of his father and mother.
ஆகவே தான் அவருடைய தகப்பன் தாயினுடைய வம்ச வரலாறு இல்லாதவன்.
And in that sense he is like the son of God who lived from eternity.
இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது நித்தி நித்தியமாக வாழ்ந்த தேவகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார்.
And these two priesthoods, the priesthood of Melchizedek and the priesthood of Levi, are contrasted in this chapter.
இந்த மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவமும் லேவியருடைய ஆசாரியத்துவமும் அதனுடைய முரண்பாடுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
The writer is trying to prove that the priesthood of Melchizedek is superior to the priesthood of Levi.
இந்த புத்தகத்தை எழுதினவர் மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவம் என்பது லேவியருடைய ஆசாரியத்தை காட்டிலும் மேன்மையானது என்பதை நிரூபிக்கிறார்.
And he is saying,
அவர் சொல்கிறார்,
in verse 11 that perfection could not come through the Levitical priesthood.
லேவி கோத்திர ஆசாரிய முறை மூலமாக பூரணப்படுதல் உண்டாக முடியாது என்று சொல்கிறார்.
And he says Jesus did not come from the tribe of Levi.
ஆனால் இயேசுவோ இந்த லேவியருடைய ஆசாரிய முறைமையின்படி வரவில்லை.
Verse 14, he came from the tribe of Judah.
அவர் யூதா கோத்திரத்தின் மூலமாக வந்தார் என்று 14 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And he says there's a complete change now in the way God selects priests.
இப்பொழுது ஆசாரியர்களை தேவன் தேர்வு செய்கிறாரே அந்த விதத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
Jesus is a priest after the order of Melchizedek.
மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வந்த ஒரு ஆசாரியராக இயேசு இருப்பார்.
He's a high priest.
அவர் பிரதான ஆசாரியர் என்றால்
then we who are his disciples are junior priests of the order after the order of Melchizedek.
அவருடைய சிஷ்யளாய் இருக்கக்கூடிய நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வரக்கூடிய இளைய ஆசாரியர்களாய் நாம் காணப்படுவோம்.
You know, many people say Melchizedek took tithes from Abraham.
அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஆபிரகாமிடத்திலிருந்து மெல்கிசேதேக்கு தசம பாகம் வாங்கினான்.
And that's true, it's written here too.
அது உண்மைதான், இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது.
That he received tithes from Abraham.
ஆபிரகாமிடத்திலிருந்து தசம பாகத்தை பெற்றுக் கொண்டான் என்று.
In chapter 7,
7 அதிகாரம்
we read that in verse 4 Abraham gave tenth of all his that he had to this man.
ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லா காரியங்களிலும் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
But the big difference between him and the tribe of Levi was,
ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கும் இவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால்,
the Levites asked people to give them tithes.
லேவியர்கள் ஜனங்களை பார்த்து தசமபாகத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள்.
It was a law.
அது ஒரு பிரமாணம்.
Thou shalt give thy tithes to the Levites.
லேவியருக்கு உன்னுடைய தசம பாகத்தை செலுத்த வேண்டும்.
God commanded it.
தேவன் அதை கட்டளை கொடுத்தார்.
And they were there to collect it.
அவர்கள் அங்கே அதை வசூல் செய்வதற்காக இருந்தார்கள்.
They lived off that.
அதே அந்த தசம பாகத்தின் மூலமாக தாங்கள்
வாழ்ந்தார்கள்.
அது இல்லாமல் அவர்களால் வாழ்ந்திருக்க முடியாது.
பட் மெல்கிசேதேக் டிட்ன்ட் நீட் எனி டைத். ஹி வாஸ் எ கிங்.
மெல்கிசேதேக் ஒரு ராஜாவாக இருந்தான், அவனுக்கு தசம பாகம் அவசியம் இல்லாத இருந்தது.
அண்ட் தேர் வாஸ் நோ லா, காட் டிட் நாட் கமாண்ட் ஆபிரகாம் டு கிவ் எ டைத்.
ஆபிரகாமை பார்த்து நீ தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிறதன ஒரு கட்டளை
கொடுக்கவில்லை. அண்ட் மெல்கிசேதேக் நெவர் ஆஸ்க்ட் ஃபார் எ டைத்.
மெல்கிசேதேக்கும் தசம பாகத்தை கேட்கவில்லை.
இட் வாஸ் லைக் Abraham honoring a servant of God by giving him a gift.
அவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து ஒரு தேவ மனிதனை கனப்படுத்துவது போல காணப்படுகிறது.
And Melchizedek received it.
மெல்கிசேதேக் அதை பெற்றுக்கொண்டார்.
As a servant and representative of God.
தேவனுடைய ஊழியக்காரனாக ஸ்தானாபதியாக இருக்கிற நிலையிலிருந்து அதை பெற்றுக்கொண்டார்.
And so there's a vast difference.
ஆக ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
Between the priesthood of Melchizedek and the priesthood of Levi.
மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்திற்கும் லேவியுடைய ஆசாரியத்துவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
Today when a preacher asks people to give money,
இன்றைக்கு ஒரு பிரசங்கியார் ஜனங்களிடத்திலே பணத்தை தாருங்கள் என்று கேட்கும்போது,
you tell me, is he following Melchizedek or Levi?
அவர் மெல்கிசேதேக்கின் முறையை பின்பற்றுகிறாரா, லேவியுடைய முறையை பின்பற்றுகிறாரா?
It's so clear.
இது மிகவும் தெளிவாக இருக்கு.
Melchizedek never asked anybody for money.
மெல்கிசேதேக் யாரிடத்திலேயும் பணத்தை கேட்கவில்லை.
So to say that we are the priesthood of Melchizedek and to ask people for money is a contradiction.
ஆகவே நாங்கள் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தின்படி வந்த ஆசாரியர் என்று சொல்லிக் கொண்டு ஜனங்களிடத்திலே தசமபாகத்தை கேட்டால் அதிலே வேற்றுமை இருக்கு.
When you ask people for money, you are in the priesthood of Levi.
பணத்தை நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் லேவியருடைய ஆசாரியத்துவத்திலே வந்து
விடுவீர்கள். And you are an old covenant preacher, not a new covenant preacher.
அது மட்டுமல்லாமல் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரசங்கியாக தான் இருக்கிறீர்கள், புதிய உடன்படிக்கையின் பிரசங்கியாராக இல்லை.
A new covenant servant of God can receive gifts from people.
ஒரு புதிர் உடன்படிக்கையினுடைய ஒரு தேவ ஊழியன் ஜனத்திலிருந்து வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும்.
But the difference is this.
ஆனால் இதுதான் வித்தியாசம்.
Like Melchizedek, he doesn't depend on those gifts.
மெல்கிசேதேக் போல அந்த வெகுமதிகளை சார்ந்து வாழ்கிறார்.
And he does not ask for them.
அதை கேட்பதும் கிடையாது.
So that is the difference.
இதுதான் வித்தியாசம்.
There are very few people today who live by the principle of Melchizedek.
மெல்கிசேதேக்கினுடைய தத்துவத்தின்படி வாழக்கூடியவர்கள் வெகு சிலர் தான் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்கிறார்கள்.
Most preachers ask and ask and beg for money. They are following the tribe of Levi.
அநேக பிரசங்கியார்கள் பணத்திற்காக கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள், அவர்கள் லேவியருடைய ஆசிரியத்துவத்திலே வந்தவர்கள்.
Jesus received gifts, we read in Luke chapter 8.
லூக்கா 8 அதிகாரத்தில் இயேசு வெகுமதிகளை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம்.
That's why Judas Iscariot had a bag of money.
ஆகவே தான் யூதாஸ் காரியத்துக்கு பணப்பை இருந்தது.
But Jesus never asked anybody for money.
ஆனால் பணத்தை தாருங்கள் என்று யாரிடத்திலும் கேட்கவில்லை.
He was not of the tribe of Levi.
இயேசு லேவி கோத்திரத்தில் வரவில்லை.
He was not of the priesthood of Levi.
அவர் லேவியினுடைய ஆசாரியத்துவத்தில்
வரவில்லை. He was a priest according to the order of Melchizedek.
அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக
இருந்தார். The other thing it says here,
இங்கே சொல்லப்பட்ட இன்னொரு காரியம்,
is that the priesthood of Levi was a physical thing.
லேவி கோத்திரத்தார் என்பது ஆசாரியத்துவம் என்பது சரீரப்பிரகாரமான காரியம்.
7:16 it says it was on the basis of a law of physical requirement.
7 அதிகாரம் 16 வசனத்திலே அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாக நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் என்று
பார்க்கிறோம். That means that you had to be born into the Levitical tribe in order to be a priest.
ஒரு ஆசாரியன் இருப்பதற்கு லேவி கோத்திரத்திலே சரீரத்தின்படி பிறந்தாக வேண்டும்.
But the priesthood of Melchizedek,
மெல்கிசேதேக்கின் முறைமை என்ற,
says in verse 16,
16 வசனம்,
is according to the power of an indestructible life.
அது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் என்று 17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Jesus had a life that could conquer death.
இயேசுவுக்கு இருந்ததான ஜீவனானது மரணத்தை பரிகரிக்கும்
physical death.
சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல.
Any type of death.
எந்த விதமான மரணமாக இருந்தாலும் ஆவிக்குரிய மரணம்.
It could conquer depression,
சோர்வை தோற்கடிக்க முடியும், சோதனை தோற்கடிக்க முடியும்,
conquer bitterness, anxiety, everything,
கசப்பு, பதஷ்டம், கவலை இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்.
It was an indestructible life.
அது அழியாத ஒரு ஜீவன்.
And it says here that is the basis of the priesthood of Melchizedek.
மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறைமை இது, அதற்கு இதுதான் அடிப்படை.
Not physical requirements.
சரீர பிரகாரமான தேவைகள் அல்ல.
So when people become priests and leaders today,
ஆகவே இன்றைக்கு ஜனங்கள் ஆசாரியர்களாக தலைவர்களாக
on the basis of physical requirements,
சரீர பிரகாரமான நியதிகள் நிமித்தமாய் மாறும் பொழுது,
you get a Bible college degree and you become a pastor.
வேதாகம கல்லூரியிலே போய் பட்டம் பெற்றால் நீங்கள் ஒரு போதகர்.
That's a physical requirement.
அது சரீர பிரகாரமாக உள்ள ஒரு நியதி.
That's the priesthood of Levi.
அது லேவியருடைய ஆசாரியத்துவம்.
The priesthood of Melchizedek is on the basis of a life that cannot be destroyed.
மெல்கிசேதேக்கினுடைய முறைமை என்பது அழியாத ஜீவன் என்கிறதான ஒரு கோட்பாட்டு.
There are no physical requirements there.
அதிலே சரீர பிரகாரமான நியதிகள் தேவையில்லை.
And it goes on to say about Jesus,
இயேசுவை குறித்து மீண்டும் சொல்கிறதை பார்க்கும்
that he is able to save to the uttermost, verse 25, those who draw near to God because he always lives to pray for them.
தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று 25 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Here it says that Jesus prays for us day and night.
இரவும் பகலும் அவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம்.
You got to put this in contrast with what we read in Revelation 12 about Satan who accuses God's people in Revelation 12:10, day and night.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கிறது போல இரவும் பகலும் தம்முடைய சகோதரரை குற்றஞ்சாட்டுகிற ஒரு மனிதன் தான், ஒருவன் தான் சாத்தான்.
Hebrews 7:25 and Revelation 12:10.
எபிரேயர் 7:25 நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 கூட ஒப்புமைப்படுத்தி வாசித்து பாருங்க.
It's like this.
இது போலதான் இருக்கிறது.
When there's a fault in a believer,
ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை
காணப்படுகிறது. As soon as Satan sees that,
சாத்தான் அதை பார்த்த உடனே
he accuses that person to God.
அந்த மனிதனை தேவனிடத்தில் குற்றஞ்சாட்டுகிறார்.
See, that is your child.
இங்கே பார்த்தீர்களா, உம்முடைய பிள்ளை.
God, that is your child.
தேவனே, உம்முடைய பிள்ளை.
See how he is getting angry now.
இப்பொழுது எப்படி கோபப்படுகிறான் பாருங்கள்.
See how he is lusting with his eyes.
எப்படி தன்னுடைய கண்களை இச்சிக்கிறான் பாருங்கள்.
Jesus sees the same thing.
இயேசு அதே காரியத்தை பார்க்கிறார்.
And he prays for that person.
அந்த நபருக்காக ஜெபிக்கிறார்.
Oh Father,
பிதாவே,
he is your child.
உம்முடைய பிள்ளை.
I shed my blood for him.
அவனுக்காக என் ரத்தத்தை
சிந்தினேன். Forgive him and help him to overcome that.
அவனுக்கு மன்னித்து அதை மேற்கொள்ள உதவி செய்யும் பிதாவே என்று
ஜெபிக்கிறார். You know, if you understand this, this is a great help in time of temptation.
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் சோதிக்கப்படுகிற நேரத்திலே பெரிய உதவியா இருக்கும்.
If you fall into sin,
பாவத்தில் விழும்பொழுது,
at that very moment, you know what happens?
அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா?
Satan is there accusing.
சாத்தான் அங்கே குற்றம் சுமத்துகிறான்.
Jesus is there interceding.
இயேசு அங்கே பரிந்து பேசுகிறார் நிற்கிறார்.
Recognize this really makes you take sin seriously.
இதை உண்மையாலுமே நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் பாவத்தை சீரிய முறையில் எடுத்துக்
கொள்ளுங்கள். God, I don't want the devil to bring a shame to your name because of me.
என் நிமித்தமாக பிசாசு உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஒரு வெட்கத்தை கொண்டு வரக்கூடாது.
I want to honor you.
நானும் கனப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே.
In chapter 8,
8th அதிகாரம்,
we read here about how the new covenant is better than the old covenant.
பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புது உடன்படிக்கை எப்படி மேன்மையானது என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
It says in chapter 7 verse 18.
7th அதிகாரம் 18th வசனத்தில்
வாசிக்கிறோம். The former commandment was set aside because of its weakness and uselessness.
முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமா இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது.
It's not that the law was totally useless.
அந்த நியாய பிரமாணமானது முற்றிலுமாய் பயனற்றது என்று சொல்ல முடியாது.
It says in 7:19 it could not make anyone perfect.
7th அதிகாரம் 19th வசனத்திலே அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று
வாசிக்கிறோம். That's why it was useless.
ஆகவே தான் அது பயனற்றதா இருக்கிறது.
It was good to produce a good external life.
நல்ல ஒரு வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை உண்டாக்குவதிலே அது நன்மையாக தான்
இருந்தது. It couldn't make anyone perfect in his conscience.
ஆனால் யாரையுமே மனசாட்சியிலே பூரணப்படுத்த முடியவில்லை.
It could not lead people to victory over sin.
பாவத்தின் மேல் உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையிலே நடத்த முடியவில்லை.
It could not lead people to partake of God's nature.
தேவனுடைய சுபாவத்திலே பங்கெடுக்க அது செய்ய முடியவில்லை.
And therefore,
ஆகவே
it was useless.
அது பயனற்றதாய் போய் விட்டது.
So in Hebrews 8,
இவரே 8th அதிகாரத்தில்
it says God has made a new covenant.
தேவன் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்.
And Jesus is called in verse 6 of chapter 8 the mediator of a better covenant.
8th அதிகாரம் 6th வசனத்திலே இந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
Then it says if the first covenant had been without fault there would be no need for a second.
முதல் உடன்படிக்கைக்கு உடன்படிக்கையானது பிழையில்லாத இருந்ததேயானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை.
I believe this is one of the most important truths that Christians in our day need to understand.
நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இதுதான்.
God has established a new covenant with man.
தேவன் மனிதனோடு கூட ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்.
He has abolished the old covenant.
அவர் பழைய உடன்படிக்கையை நீக்கிவிட்டார்.
The old covenant was struggle in your own strength to try and please God.
பழைய உடன்படிக்கை என்பது உங்களுடைய சொந்த பலனிலே முயற்சி செய்து செய்து போராடி போராடி தேவனை பிரியப்படுத்துவதாக.
In the new covenant,
புது உடன்படிக்கை
God says I will help you to keep my commandments.
என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார்.
You know, it's like supposing you have to a small child has to draw very complicated scenery.
ஒரு சிறு குழந்தை மிகவும் கஷ்டமான ஒரு இயற்கை காட்சியை வரைய வேண்டும் என்றால்
and it is impossible.
அந்த குழந்தைக்கு அது கூடாத காரியமா இருக்கிறது.
He can hardly even draw a man, leave alone a scenery.
ஒரு இயற்கை காட்சி விட்டுவிடுங்க, ஒரு சாதாரண மனிதனை கூட வரைய முடியாது குழந்தை.
Supposing his father is a perfect artist.
அந்த குழந்தையுடைய தகப்பனானவர் ஒரு நல்ல கை தேர்ந்த ஒரு ஓவியரா இருக்கிறார்.
He says to his child,
தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்கிறார்,
just yield your hand into mine.
உன்னுடைய கையை நான் பிடித்து வரையும் பொழுது அப்படியே உன் கை விட்டுக் கொடு என்று சொல்கிறார்.
I will draw this scenery
with your hand. உன்னுடைய கையின் மூலமாக அந்த இயற்கை காட்சியை வரைகிறேன் என்று சொல்கிறார்.
And at the end of it,
அதனுடைய முடிவிலே,
you see such a beautiful scenery drawn by this little child.
இந்த சிறு குழந்தையின் மூலமாக வரையப்பட்ட அருமையான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கிறீர்கள்.
And you ask this child, how did you do this?
இந்த காட்சி எப்படி வரைந்தா என்று அந்த பிள்ளையை
கேட்டார். Oh, he says, I just yielded my hand to my daddy and he did it all through me.
என்னுடைய கையை இந்த கலர் பென்சிலை பிடித்து அப்படியே என்னுடைய கை என்னுடைய அப்பாவுடைய கையில விட்டு விட்டேன், அவர் என் கையின் மூலமா எல்லாவற்றையும் வரைந்தார் என்று சொல்லு.
Then you ask him, well, how is this one or two places it came out bad?
இந்த ஒன்றிரண்டு இடங்களில் ஏன் சற்று மோசமாக இருக்கிறது என்று கேட்டால்,
oh, that's where I held my hand stiff and I would not yield to my daddy to draw what he wanted to draw.
அந்த இடம் வரும்பொழுது என்னுடைய தகப்பனார் வரைய வேண்டிய காரியத்தை வரைய விடாமல் என்னுடைய கையை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டேன் என்று
சொன்னார். And I wanted to do something myself there.
நானாகவே ஒன்றை வரைய வேண்டும் என்று விரும்பினேன்.
In few places.
ஒரு சில இடங்களிலே.
In all those places the picture is spoiled.
அந்த இடங்களில் எல்லாம் அந்த இயற்கை காட்சியானது கெட்டு போய்விட்டது.
You know that is how it is in our life.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் காணப்படுகிறது.
This is the new covenant.
இது புது உடன்படிக்கை.
Where God holds us and makes us do his will.
தேவன் தம்முடைய கரத்தை பிடித்து நாம் ஒரு சித்தத்தை செய்ய வைக்கிறார்.
It's not automatic.
ஆனால் தானாக ஒரு செய்வதில்லை.
When I take a pencil and I draw something, the pencil will yield to me 100%.
ஒரு பென்சிலை எடுத்து நான் வரையும் பொழுது அந்த பென்சிலானது நான் பிடிக்கிற பிடிப்புக்கு 100% அது விட்டு கொடுக்கும்.
But if I hold my child's hand it may not yield to me 100%.
ஆனால் என்னுடைய குழந்தையுடைய கையை பிடித்துக் கொண்டால் 100% அது எனக்கு விட்டு கொடுக்காது.
So that's the difference between new covenant and old.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
In the old covenant it was thou shalt thou shalt thou shalt thou shalt not thou shalt not.
பழைய உடன்படிக்கையிலே இப்படி செய் இப்படி செய்யாதிருப்பாயாக இப்படி செய்வாயாக என்று தான் வருகிறது.
In the new covenant
புது உடன்படிக்கையிலே
what does he say in Hebrews 8?
எபிரேயர் 8 அதிகாரத்தில்
என்ன சொல்கிறார்? I will make a new covenant he says in verse 8.
8 வசனத்தில் நான் புது உடன்படிக்கையை செய்யப்படுவேன்.
And it's described in verses 10 to 12 of Hebrews 8.
எபிரேயர் 8 அதிகாரம் 10 லிருந்து 12 வசனங்கள் வரை அது விளக்கமாக
சொல்லப்பட்டிருக்கிறது. And notice here there's not a single word of thou shalt or thou shalt not.
நீ இதை செய்வாயாக அல்லது நீ இதை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட அங்கே வருவதில்லை.
That is the law.
அது பிரமாணம்.
Here it is.
இங்கே
I will I will I will I will
நான் இதை செய்வேன் நான் இப்படி செய்வேன் நான் இப்படி செய்வேன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
Notice it comes 4 times in verse 10 alone.
10 வசனத்தில் மட்டும் 4 முறை இது வருகிறது.
And again
மீண்டும்
twice in verse 12.
11 வசனத்தில் இரண்டு முறை வருகிறது.
That is the difference between old covenant and new covenant.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
Old covenant is thou shalt thou shalt thou shalt not thou shalt not.
பழைய உடன்படிக்கை நீ இப்படி செய்வாயாக செய்வாயாக இப்படி செய்யாதிருப்பாயாக செய்யாதிருப்பாயாக.
New covenant is God says I will I will I will.
ஆனால் புது உடன்படிக்கையோ நான் இதை செய்வேன் செய்வேன் என்று சொல்கிறார்.
So in the law man was struggling to try and live up to God's standard.
நியாயப்பிரமாண காலத்திலே தேவனுடைய தரத்திற்கேற்றவாறு வாழ்வதற்கு மனிதன் போராடி பிரயாசப்படுகிறான்.
Even today many believers when they read the sermon on the mount they try to keep it and they can't keep it.
அநேக விசுவாசிகள் மலைப்பிரசங்கத்தை வாசித்து கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அவர்களால் முடிவதில்லை.
Or some other commandment of Jesus.
அல்லது இயேசு கிறிஸ்துவின் வேற ஒரு கட்டளை.
You can't keep it.
உங்களால் முடியாது.
You can read the New Testament and try to live according to the spirit of the Old Testament.
நீங்கள் புது உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டை வாசித்து பழைய ஏற்பாட்டின் ஆவியிலே நீங்கள் வாழ முற்படுவீர்கள்.
How are we to live in the new covenant?
புது உடன்படிக்கைக்கு கீழாக நாம் எப்படி வாழ வேண்டும்?
Allow God to write his law in our heart and mind.
தேவன் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் தம்முடைய பிரமாணத்தை எழுதுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும்.
First of all,
முதலாவதாக
he says I will forgive all your iniquities.
உன் எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னித்து விடுவேன்
என்று சொல்கிறார்.
எபிரேயர் 8:12.
And not only forgive them.
நான் அவர்களை கிருபையா மன்னிப்பது
மட்டுமல்ல. I will not remember them.
நான் அவர்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார்.
In the Old Testament they used to pray, oh God, don't remember my iniquities against me.
பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே எனக்கு நான் செய்த அக்கிரமங்களை நினையாதிரும் என்று ஜெபிக்கிறார்.
But there was no guarantee.
ஆனால் அங்கே அதற்கு ஒரு உத்தரவாதம்
கொடுக்கப்படவில்லை.
ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பழைய பாவங்கள் நினைவூறப்படுகிறது.
But now
இப்பொழுது
something wonderful God says I will not remember any of your sins.
அற்புதமான ஒரு காரியம் உடைய பாவங்களிலே ஒன்றையும் நான் நினையாமல் இருப்பேன்.
Every sin that you have confessed.
நீ அறிக்கை செய்த ஒவ்வொரு பாவமும்
God says I will not remember it anymore.
நான் இனிமேல் நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். You can be absolutely sure.
இதை குறித்து நீ முழு நிச்சயமுடன் இருக்க முடியும்.
Anything that you have confessed to God.
நீ தேவனிடத்தில் அறிக்கை செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும்
God will never reveal it in time or eternity to anybody.
இன்றைக்கோ நித்தியத்திலோ யாரிடத்திலும் தேவன் வெளிப்படுத்தவே மாட்டார். சொல்லவே மாட்டார்.
And he does not even remember it in his relationship with you.
உங்களோடு கூட உள்ள உறவிலே அவர் அதை நினைக்க மாட்டார்.
That is the first part of the new covenant you got to be absolutely sure of.
இதுதான் நீங்கள் நிச்சயித்திருக்க வேண்டியதான முதல் உடன்படிக்கையின் முதல் பகுதி.
The other thing,
இன்னொரு காரியம்,
he says in verse 11,
11
you will know me as personally.
நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் என்னை அறிந்து கொள்வீர்கள்.
That is as father.
நீங்கள் என்னை தகப்பனாய் அறிந்து
கொள்வீர்கள். The old testament you couldn't know God personally.
பழைய உடன்படிக்கையிலே கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள முடியும்.
You have to go through the prophet and find out what
நீங்கள்
God
is. நீங்கள் தீர்க்கதரிசி மூலமாக போய் தான் தேவன் எப்படிப்பட்டவர்
என்று கண்டுபிடிக்க வேண்டும். Even the least person Hebrews 8:11 can know me personally.
ஆனால் 8 அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டது போல சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் என்னை அறிந்து கொள்வான்.
Just like we person could walk into the most holy place and see God face to face.
ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நடந்து பிதாவானவரை முகமுகமாய் காண்பது
போல all shall know me.
எல்லாரும் அறிந்து கொள்வார்.
The least to the greatest.
சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் அறிந்து கொள்வார்.
Second part of the new covenant.
இதுதான் இந்த புது உடன்படிக்கையின் இரண்டாவது பகுதி.
First is our sins blotted out.
முதலாவது பகுதி நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது.
Without any memory of it.
அதிலே எந்த ஒரு நினைவு கூறுதலும்
இல்லை. Second, knowing God as Father.
இரண்டாவது தேவனை பிதாவாக அறிந்து கொள்வது.
Third,
மூன்றாவது
is where verse 10 where God writes his nature into our mind and our heart.
தேவன் தம்முடைய சுபாவத்தை நம்முடைய மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதுகிறார்.
When he says I'll put my laws into their mind, I'll write them in their heart.
என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயங்களிலே அவர் எழுதுவேன் என்று சொல்லும்போது,
that means he will give us the desire to do his will.
அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பத்தை அவர் தருகிறார்.
That is putting it into our mind.
அது நம்முடைய மனதிலே எழுதுகிறார் என்றதற்கு அர்த்தம்.
Desire to do God's will.
தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய விருப்பத்தை உண்டாக்குகிறார்.
He will give us the ability to do God's will.
அதற்கு பிறகு அந்த தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய திறமையை
கொடுக்கிறார். That is writing it in our heart.
அதுதான் நம்முடைய இருதயத்திற்கு எழுதுவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
Read in Philippians 2:13.
பிலிப்பியர் 2:13.
God works in us.
தேவன் நம்மிலே கிரியை செய்கிறார்.
To will and to do his good pleasure.
அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்வதற்கு நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய்
இருக்கிறார். In the Old Testament some people had a desire to do God's will.
பழைய ஏற்பாட்டில் ஒரு சில மக்களுக்கு தேவ சத்தியத்தை செய்ய வேண்டிய விருப்பம் இருந்தது.
Nobody had the ability.
ஆனால் யாருக்குமே திறமை இல்லை.
They could do some things on the outside.
வெளிப்பிரகாரமாக சில காரியங்களை செய்தார்கள்.
God who looks at the heart saw the heart was just full of sin.
இருதயத்தை காண்கிற தேவன் இருதயம் பாவத்தால் நிரம்பி இருக்கிறதை பார்த்தார்.
But in the new covenant,
ஆனால் புது உடன்படிக்கை கீழாக,
God says, I will give you a desire and the ability to keep my will.
என்னுடைய சித்தத்தை செய்வதற்குரிய வாஞ்சையும் செய்யும் நானே தருகிறேன் என்று சொல்கிறார்.
Just like he wrote on the tablets of stone.
அந்த கற்பாலையில் எழுதினது போல.
Now he writes on the tablet of our mind and heart.
இப்பொழுது நம்முடைய மனதும் இருதயமாகிய பலகையில் எழுதுகிறார்.
Thus he has made the old covenant obsolete. Hebrews 8:13.
இப்படி தான் எபிரேயர் 8:13 சொன்னது போல பழைய உடன்படிக்கையை அவர் பழமையாக்கினார்.
That old covenant has now disappeared.
அந்த பழைய உடன்படிக்கையானது இப்பொழுது மறைந்து
விட்டது. We must today live in the new covenant.
இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கைக்கு கீழாக வாழ வேண்டும்.
May God help you.
தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.